அடிக்கடி முதலிலே சொல்வது இதுதான். ஓம் ஈஸ்வரா குருதேவா என்றால் நமது உயிர் ஓ என்று இயங்கிக் கொண்டே உள்ளது. நாம் எதையெல்லாம் எண்ணி நுகர்கின்றோமோ, நுகர்ந்த உணர்வை அறிகின்றோம். ஓ என்று ஜீவ அணுவாக நம் உடலோடு இணைத்து விடுகின்றது. இவ்வாறு இணைப்பதைத்தான் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று நமது சாஸ்திரங்கள் தெளிவாக்குகின்றது. இவ்வாறு நமக்குள் எத்தனை வகை குணங்களை நாம் நுகர்ந்து அறிகின்றோமோ, அக்குணங்களின் செயலாக்கங்களை நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். ஆனால் அறிந்த அந்த உணர்வுகளை அணுவாக மாற்றிவிடுகின்றது நமது உயிர். இதுதான் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று காலையிலிருந்து இரவு வரையிலும் நாம் பார்ப்பது எதுவோ, பார்த்தது எதுவோ, கேட்டது எதுவோ, இந்த உணர்வுகளை நமக்குள் இவ்வாறு சதா நம் உடலாக மாற்றிக்கொண்டுள்ள சதா சிவம் நமது உயிர். கேட்டதை, பார்த்ததை, நுகர்ந்ததை நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது. ஆகவே நம் உடலுக்குள் இருக்கும் அனைத்திற்கும் நமது உயிரே குருவாக இருக்கின்றது. அதுதான் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று நாம் மனிதனான எனக்குள் அருஞானத்தை அனைத்தும் உணர்வையும் பதிவு செய்து இவைகளுக்கெல்லாம் நீயே குருவாக இருக்கின்றாய், உருவாக்கிக் கொண்டிருக்கின்றாய், உணர்த்திக் கொண்டிருக்கின்றாய் என்பதனை நாம் அறிந்து கொள்வதற்கு இதில் எத்தனையோ பிரிவுகள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே இன்று நமது தாய் தந்தையின் உயிரும் இதை போன்றே அதை இயக்கி அவர்கள் முதலே மனிதனானார்கள். அவர்களது வாழ்க்கையில் இவ்வாறு சதா சிவமாக்கி அவர்கள் மனிதனான பின், மனித உடல் பெற்ற பின் அவர் உடல்களில் நாம் புகுந்த நாம், அதாவது இதற்கு முந்தைய நிலைகளில் பாம்பாகவோ தேளாகவோ வண்டாகவோ எறும்பாகவோ நாம் இருக்கும்போது இதனால் தொல்லைகள் வருகிறது என்று அதை அவர்கள் கொண்டிருப்பார்கள். அதே சமயம் கொஞ்சம் சவுண்ட் பார்க்க, இதே போல நாம் உணவுக்காகவும் பலவற்றை கொண்டிருப்போம், அதை புசித்தும் இருப்போம். சிலர் உணவுக்காக ஒன்றை கொன்று புசித்தாலும் கொண்டவர் உடலிலே சென்று விடுகின்றது. தின்றவர்கள் எதை உணவாக புசித்தமோ அந்த உணர்வின் அணுக்களாக மாறும் சந்தர்ப்பம் வருகின்றது. அதே சமயத்தில் ஒரு உடலை கொன்றால் அது துன்புறுத்தும், அதாவது அதை இம்சித்தே அந்த உயிர் வெளியேறுகின்றது. இம்சிப்பவர் எவரோ அவர் உணர்வைத்தான் அது நுகர்கின்றது. அது நுகர்ந்த நிலை கொண்டு அந்த உடலை விட்டு வெளிவந்த அந்த உயிர் கொன்றவரின் உடலுக்குள்ளே புகுந்து விடுகின்றது. அந்த உணர்வுகள் மனித உடலில் புகுந்ததோ அந்த உணர்வை நுகர்ந்து கருவாகும் வாய்ப்பினை பெறுகின்றது மனிதனாக பிறக்கும் நிலை. இப்படி பல ஆயிரம் உயிர்களை கொன்றாலும் சந்தர்ப்பம், கருப்பைக்கு வரும் சந்தர்ப்பம் ஏற்படும் போது அவைதான் மனிதனாக பிறக்கின்றது. ஆனால் அந்த அவை மனிதனாக பிறந்தாலும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இப்ப நம்ம ஒரே சமயத்தில் கூட்டாக இருக்கும் போது பல எறும்புகளை நசுக்கின்றோம். அது வேதனையுடன் வந்த பின் அது நம்ம உடலுக்குள் கொண்டவர் உடலுக்குள் வருகின்றது. அப்போ இந்த உடலுக்குள் வந்த பின் இந்த உயிர் அந்த உடலின் உணர்வை நுகர்ந்து கருவாக முட்டையாக மாறிவிடுகின்றது. அப்படி மாறிய கொஞ்சம் அப்படி மாறிய நிலைக்கொண்டு சந்தர்ப்பத்தால் கருப்பைக்கு தாய் கருவுக்கு வரும்போதுதான் அதன் உணர்வினை கருவாக்கி உருவாக்கி மனிதனாக உருவாக்குகின்றது நமது தாய். ஆனால் அது உருவாக்கப்படும் போது நமக்கு கடவுள் யான், நமது நம்மை உருவாக்கிய கடவுளே தாய்தான். ஆக உருவாக காரணமாக இருந்தது தந்தை. ஆக அவருடைய இருமனமும் ஒன்றி வாழ்ந்ததனால் அந்த உணர்வின் தன்மை கருவாகி உருவாகி இன்று நாம் மனிதனான பின் நமது வாழ்க்கையில் நம் தாய் தந்தை நல்லவர்களாக இருப்பினும் நாம் தாய் கருவிலே இருக்கப்படும் போது எத்தனையோ வகையான நல்ல குணங்களை சுவாசிக்கின்றார்கள். அதுவும் அவர் உடலுக்குள் இருப்பினும் அவர் சந்தர்ப்பத்தால் நாம் ஒன்னிலிருந்து 90 நாளுக்குள் கருவுறும் இத்தருணத்தில் சந்தர்ப்பத்தால் ஒருவர் வேதனைப்படுகிறார். அவர் எந்த நோயால் வேதனைப்படுகின்றாரோ அது தாய் கருவில் இருக்கும்போது தாய் அவர்களை பரிவுடன் பண்புடன் பாசத்துடன் உற்று பார்த்தான். அவருடைய உடலை கருவிழி ருக்மணி என்று சொல்லும், அதை எலும்பு நூல் ஊழ்வனை என்ற வித்தாக பதிவாக்கி விடுகின்றது. பின் அந்த வேதனைப்பட்ட உடலிலிருந்து வந்த உணர்வுகளை கண்ணின் காந்தப்புலன் அறிவு தனது உடல் அருகிலே கொண்டு வந்து விடுகின்றது. நுகர்ந்தவர் ஆன்மாவாக மாறுகின்றது. முதலில் அந்த நோயாளி தனக்குள் வெளிப்படும் உணர்வினை சூரியனின் காந்தப்புலன் அறிவு கவர்ந்து அலைகளாக மாற்றப்படும் போது நமது பூமிக்கு பேர் பரம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது. இதிலே பரவிவிட்டால் பரமாத்மா என்று ஆகிவிடுகின்றது. இதை நமது கருவிழி அதை உற்று பார்க்கும்போது உடலிலே பதிவாக்குகின்றது. கருவிழியோடு சேர்ந்த காந்தப்புலனோ அவர் உடலிருந்து வரக்கூடிய உணர்வை நுகரச் செய்து அவர் வேதனைப்படுகிறார் என்ற உண்மையை உணர்த்துகின்றது உணர்வின் வழியாக. ஆகதான் அதற்கு பேர் கண்ணுக்கு உள்ள காந்தப்புலனுக்கு பேர் சத்தியபாமா, உண்மையை அது உணர்த்துகின்றது. சத்தியபாமான நமக்குள் உண்மையை உணர்த்தினாலும் அதன் உணர்வுகள் நம் இரத்த நாணங்களிலே கலந்து விடுகின்றது. ஏனென்றால் கருவிழி என்ற நிலை அந்த மனிதனை நம் உடலில் பதிவானப்பின் ஊர் வினை என்ற வித்தாக பதிவாக்குகின்றது. அதே சமயத்தில் அவர் உடலிருந்து வரக்கூடிய உணர்வலைகளே கண்ணின் காந்தப்புலன் அறிவு பரமாத்மாவிலிருந்து அவர்களது அம்மா ஆத்மாவா மாற்றி அந்த உயிரிலே அந்த உணர்வின் தன்மை உணர்த்தப்பட்டாலும் அவை இரத்த நாணங்களில் கலந்து அவை இரத்த நாணங்களில் கலக்க செய்கின்றது. அது சமயம் கருவில் இருக்கும் அந்த சிசுக்கு அந்த வேதனையின் உணர்ச்சிகளை கலந்தே உருவருகின்றது. இன்று விவசாய நிலங்களில் ஒரு உணர்வின் இன்னொரு செடியின் சத்தை இன்னொன்று இணைத்து அணுத்தன்மையில் இணைக்கப்படும் போது அதன் இணைந்து இரண்டரை கலந்து செயல்படுகின்றது. விஞ்ஞான அறிவு கொண்டு இன்னொரு உடல் உள்ள அணுசல்களை எடுத்து மற்ற மூன்றும் கலந்து புதுவிதமான உருவையும் உருவாக்குகின்றன. இதை போன்றுதான் தாய்க்கருவிலே மனிதன் உடல்நலம் பெறும், உடல் நலம் பெறச் செய்யும், தீமைகளை நீக்கிடும் உணர்வுகள் பெற்ற மனிதனாக நாம் இருப்பினும் கருவி வளையும் சிசுக்கு இத்தகைய சந்தர்ப்பத்தில் அவர்களிடம் வேதனையை நுகர நேர்ந்தால் அவர்கள் எத்தகைய நோயால் வேதனைப்படுகின்றனரோ அதனை உருவாக்கும் நிலை பெறுகின்றது. கருவிலே வளர்ந்த பின் இப்போ வேதனைப்படுவோர் எப்படி சிந்தனையற்று அவர்களுடைய வாழ்க்கையில் புறம்புகின்றனரோ இதே போல இந்த உணர்வுகள் கருவிலே விளையும் சிசுக்கும் அவனுடைய உணர்வுகள் புலம்பத் தொடங்கி விடுகின்றது. அவன் சிறுமையில் இருந்தே பெறும்போது அவன் அறியாத சில்லு 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 நழுவோம், பெரியவர் என்றால் சொல்லுவோம், குழந்தை என்ற நிலைகள் வரப்படும் போது எது என்ன என்று அதுக்கு சொல்ல தெரியாது. இதே சமயம் கருவில் இருக்கும்போது அத்தகைய நிலைகள் வளர்ந்தால் கருப்பையில் விளையும் போதே கருக்குள்ள துள்ளல் அதிகமாக இருக்கும். இதே போல பிறந்த பின் இனம் புரியாத நிலைகளில் அந்த வேதனையை வெளிப்படுத்தும். அப்போது தாய் தான் நோயை உற்று பார்த்தது தன் உடலில் ஊழ்வணுகின்ற நிலைகள் பதிவானது வித்தாக. அதே சமயத்தில் தாய் கருவிலே விளையும் போது பூர்வ புண்ணியம் என்று சந்தர்ப்பம். அந்த பூர்வத்தில் கிடைத்த இந்த உணர்வுகள் இணைந்து அது வளரும் போதே நோய்வாய்ப்பட்டதாகவே வளரத் தொடங்குகின்றது. நோய்வாய்ப்பட்டதை தாய் எப்படியும் காக்க வேண்டும் என்று அல்லும் பகலும் தன்னை பார்க்காது தன் குழந்தையவே அது எப்படியும் நலம் பெற வேண்டும் என்ற உணர்வுக்காக எத்தனையோ அண்ணல் பட்டு நம்மை காக்கின்றது. ஆகவே சந்தர்ப்பத்தால் தாய் நுகர்ந்தது தெரியாது. ஆனால் தாய் கருவிலே இவ்வாறு விளைந்து பிறந்த பின் அந்த குழந்தையும் படுவேதனைப்படும் நேரத்தில் தன் குழந்தையை காக்க வேண்டும் என்று அல்லும் பகலும் அது வேதனையை அனுபவிக்கின்றது. எந்த வேதனை உணர்வு நுகர்ந்ததோ அந்த வேதனை உருவாக்கும் அணுக்கள் தாய் உடலிலேயும் உருவாகிவிடுகின்றது. அந்த வேதனை உருவாக்கப்படும் போது பாசத்தால் நாளை என் குழந்தை என்ன செய்வான் என்ன செய்வான் என்று வேதனை உணர்வுகளை தோன்றச் செய்து தன் குழந்தையவே மீண்டும் அதன் உணர்வு கொண்டு உற்று பார்க்கப்படும் போது தாய்க்கும் அந்த வேதனை, ஆனால் அந்த குழந்தைக்கும் வேதனை நிலை உருவாகின்றது. இவையெல்லாம் இயற்கை நியதிகள். இயற்கையில் விளையும் இந்த நிலையிலிருந்து மனிதன் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து மீட்டுக் கொள்வதற்குத்தான் எத்தனையோ சாஸ்திர வகைகளை குவித்துள்ளார்கள். அதனை நாம் அறிந்து கொள்வது நலம். இந்திய நிலைகளில் எடுத்துக்கொண்டால் விஞ்ஞான அறிவால் அஞ்ஞான வாழ்க்கையை தான் வாழ்கின்றோம். இன்று மனிதன் வாழ மற்ற தாவரங்களை வளர்த்து அதிலிருந்து வரக்கூடிய அடிபாகத்தை மற்ற மாடு இனங்கள் மற்ற உயிரினங்கள் உணவாக உட்கொள்ளுகின்றோம். அதில் விளைந்த வித்தினை அது பக்குவப்படுத்தி மனிதன் உகந்த உணவாக தனக்கு உகந்த நிலைகள் பக்குவப்படுத்தி உணவாக உட்கொள்ளுகின்றான். ஆகவே நாம் பல கோடி சரீரங்களில் இத்தகைய பொருள் பூண்டு தாவர இனங்களை உணவாக உட்கொண்டு வந்தாலும் மனிதனான பின் அதில் விளைந்த வித்தனை தனக்கு உகந்த நிலையை கொண்டு பக்குவப்படுத்தி நாம் சுவைமிக்கதாக உருவாக்கி உணவாக உட்கொள்ளுகின்றோம். அத்தகைய நிலை பெற்றது எவையால்? நாம் புழுவிலிருந்து மனிதனாக வரும் வரையிலும் தன்னை காட்டிலும் மற்றொன்று தீமை விளைவித்து அது உணவுக்காக பல தொல்லைகளை கொடுத்து நரகவேதனை படித்த பின்தான் இந்த உடல் அதற்கு உணவாகின்றது. ஒன்று தன் இறைக்காக தாக்கும் போது நரகவேதனை படித்து அதன் உற்று பார்த்து அதனிடமென்று காத்துக்கொள்ளும் உணர்வுகள் எண்ணி இந்த உயிர் வெளியே சென்றாலும் எதனை உற்று கூர்மையாக இந்த கண் பார்த்ததோ எதை இன்றை துன்புறுத்தியதோ அந்த உணர்வுகள் துன்புறுத்தும் போது கண்களால் இதை தன் உணர்வு ஆன்மாவுடன் அதிகமாக கலந்து இந்த உடலை விட்டு சென்ற பின் துன்புறுத்திய உடலுக்குள் சென்று அதன் உணர்வை பெற்று அதன் ரூபமாக மாறும் நிலை வரும்போது அது தாயாகின்றது, அதை பாதுகாக்கின்றது. இன்று எலியை துன்புறுத்தி பூனை உணவாக உட்கொண்டாலும் அது துன்புறுத்தும் போது இதை கண்கள் அதிலிருந்து தப்ப வேண்டும் என்ற நிலையில்தான் அது வீர் 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 என்று கத்துகின்றது. கத்தினாலும் இதை துன்புறுத்தி அந்த தசைகளை விழுங்குகின்றது. வெளிவந்த ஆன்மாவோ அதன் உடலுக்குள் புகுந்து, ஏனென்றால் இதன் உணர்வுகள் தசைகள் அதன் உடலுக்குள் செல்லுகின்றது. அதே சமயத்தில் உணர்வுகள் இதனுடைய எலியின் கண்களின் உணர்வுகள் அனைத்தும் அந்த பூனையின் உணர்வாக மாறிவிடுகின்றது. அப்போது இந்த உயிரான்மா சூட்சம நிலை அடைந்த பின் அதன் சுவாசத்தின் ஈர்ப்புக்குள் சென்று அதன் உடலுக்குள் சென்று விடுகின்றது. பின் அதன் இரத்த நாணங்களை கலந்து சுழண்டு வரும்போது இந்த உயிரணு அந்த எலியின் உயிரான்மா பூனையின் உணர்வின் தன்மை கொண்டு அது கருவுறும், அதில் விளைந்த கருவுறும் அந்த இடத்தில் சென்று அடைந்து விடுகின்றது. ஆனாலும் அது பூனையாக பிறக்க தோன்று பூனையாக உருவாகின்றது. ஆனால் இதை துன்புறுத்திய இந்த உணர்வுகள் அந்த பூனையின் உடலுக்குள் சென்ற பின் இதை எத்தனை வகை நிலைகளை இது துன்புறுத்தியதோ இந்த உணர்வுகள் பூராம் பூனையின் உடல்களில் சேர்ந்து இதையே துன்புறுத்தும் அணுக்களாக அது உருவாகி அதுவும் கடைசியில் அதன் உடலிலே இந்த நிலைகள் அனைத்தும் உருவாகி இது மடிகின்றது. அந்த மடியின் தருணம் வரப்படும் போது ஆனால் தனியாக மடிந்தால் இந்த வேதனைப்படும் உணர்வின் தன்மை கொண்டு எலியிலே கொண்டிருந்தான் அந்த எலியின் உணர்வுகள் இதன் உடலில் அதிகமாக இருந்தால் இந்த உணர்வின் தன்மை கொண்டு பூனையாக இருந்தது. மீண்டும் அந்த இதை போல எலியின் உணர்வுக்குள் இது பாய்ந்து பூனை எலியாகவே மாறுகின்றது. ஆக இதை போன்று இன்று பூனை எலியாக இருந்தாலும் அடுத்து நாயோ காகமோ மற்றது அதை கொற்றி தின்றால் அது அதனுடைய நிலைகளுக்கு செல்லும். இப்படி மாறி மாறி வருகின்றது. இப்ப நாமை பாம்பை கொன்றான் பாம்பின் உயிரான்மா நமக்குள் வந்து விடுகின்றது. இதே போல இன்னொரு பாம்பு நம்மளை தீண்டிவிட்டால் இந்த விஷத்தின் தன்மை உடல் முழுவதும் பரவும் போது பாம்பின் நினைவே நமக்குள் வருகின்றது. விஷம் அதன் நினைவுக்கு அழைத்து செல்லும். எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து இன்று நாம் மனிதனாக வந்தாலும் அதன் உணர்வும் நம்முடைய நினைவாற்றல் அனைத்தையும் மறைய செய்து விடுகின்றது. உடலை விட்டு சென்றால் அதனின் ஈர்ப்புக்குள் சென்று நாம் பாம்பாக தான் பிறக்க வேண்டியவர். நாம் எத்தனையோ காலம் மனிதன் உடல் இருந்து கலந்து பல உடல்களை கடந்து இன்று மனிதனாக உடல் பெற்றாலும் இத்தகைய தீமையிலிருந்து விஷத்தை வென்ற நாம் இத்தகைய விஷத்தை ஒளியாக மாற்றிய அந்த துருவ மகரிஷி துருவ நட்சத்திரமான அந்த நிலைகளை நாம் நுகர்ந்தோம் என்றால் இந்த நினைவு மறந்து நஞ்சை வென்ற நினைவு வரும். அப்ப அந்த பாம்பினத்துக்குள் போகாது, தடைப்படுத்த நம் முன்னரின் நினைவலைகளும் கண் எதை கடைசியில் நீ நினைவு கொண்டதோ அங்கே இந்த உணர்வின் தனி கொண்டு நான் கண்ணன், முதலே பார்த்த சாரதி, பின் எதன் வலுவை பெற்றதோ அந்த உணர்வின் தன்மை வரும்போது பாம்பினத்தின் நிலையில் வரும்போது வலுவாகிவிட்டால் நாம் கூர்மையாக உற்று பார்க்கும்போது இந்த கண் எதை தன்னை தீண்டியது என்ற உணர்வும் அந்த விஷயத்தின் தன்மை பெற்ற பெண், இதன் வலுவின் தன்மை கொண்ட பெண், இதே கண்கள் அந்த பாம்பினத்தின் உடலுக்குள் அழைத்து சென்று விடுகின்றது. அதான் கண்ணன் அர்ஜுனனுக்கு சாரதியாக சென்றான். இந்த கண்கள் அந்த பாம்பின் உணர்வு நம் உடலுக்குள் வலிமையாகிவிட்டால் அர்ஜுனன், ஆக அந்த பாம்பியிடம் தப்பிக்க நம் கண்கள் எத்தனை உபாயங்களை சொல்லுகின்றது. இருப்பினும் இந்த கண் அதன் உணர்வை வலுவாக்கிவிட்டால் அர்ஜுன் ஆகின்றது. அர்ஜுனான பின் எந்த உடலின் தன்மை கொண்டதோ இதை தீண்டினாலும் அதன் உடலுக்குள் நாம் சென்ற பின் அது பாதுகாப்பு தருகின்றது. ஆகவே கண்கள் எதனை உணர்வை நுகர்ந்ததோ அதன் வழியிலே நம்மை அழைத்து சென்று அதன் வழியில் நம்மை பாதுகாக்க செய்கின்றது. இப்போ மனிதனான பின் பறவையில்லா நிலையில் அடைந்த இன்று துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம், இதை போல ஒன்று தீண்டிவிட்டால் நம்முடைய நினைவுகள் அது வலுகொண்ட எண்ணத்துடன் நாம் எண்ணும் போது இந்த உடல் நின்று நஞ்சுகள் இங்கே பாய்ந்தாலும் நஞ்சின் உணர்வுகள் இதுக்குள் கலந்தாலும் நாம் பாதுகாப்பான இடங்களை அதை எண்ணும் போது இந்த உணர்வின் தன்மை பெற்று இந்த உடலை விட்டு வந்தாலும் நாம் இது அர்ஜுன் ஆகி அந்த உணர்வின் தன்மைக்கு நம்மை அழைத்து செல்லும். ஆக இங்கே நஞ்சினை ஒடுக்க செய்கின்றது. ஆனால் இந்த உடலை விட்டு நாம் செல்லும் போது அதன் அருகிலே செல்லுகின்றோம். ஆக நஞ்சி வென்ற உணர்வுகள் அங்கே கரைகின்றது. ஆக மனிதன் என்ற உணர்வின் ஒளிகள் நமக்குள் மிச்சமாகின்றது. அதுதான் பிறவி இல்லாமல் எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த உடலை விட்டு இந்த உயிரான்மா சென்றால் எதை நம்மை தாக்கியதோ அந்த உணர்வு வலுவாகி அதனுக்குள் செல்வதற்கு முன் இந்த வலுவை இழக்க செய்து அருளின் உணர்வை நாம் பெறும் தகுதியை பெற வேண்டும். அந்த தகுதியை நாம் காலையில் எழுந்து இந்த துருவ தியானத்தில் நாம் வலுவரை செய்தல் வேண்டும். ஆக நாம் எப்படி எந்த நிலைகள் இந்த ஒளியின் சரீரம் ஒளியின் நிலைகள் நாம் எடுத்தாலும் இந்த ஒளியின் உணர்வுகள் அதிகரிக்க இந்த உடலின் உணர்வை உருவாக்கிய இந்த உடலும் அந்த ஒளிப்பட்டு இது கரையதான் செய்யும். இது கரைஞ்சால்தான் உயிருடன் ஒன்றி ஒளியாக மாற முடியும். நான் இந்த உடலிலே இருப்பேன் என்று எந்த மகரிஷியும் இருந்ததில்லை. அவன் எதனை உணர்வு கொண்டு இந்த உடலை விட்டு சென்றானோ ஒளியின் சரீரமாக மாறுகின்றது. இன்று உதாரணமாக ஒவ்வொரு மலத்தை நூலாக கொண்டு, அதாவது மலத்தை நூலாக வடிக்கும் புழுவினங்கள் குச்சிகளை கத்தரிக்கின்றது. அதனை தனக்குள் போட்டு பின்னுகின்றது. பின்னிய பின் அதற்குள் அடைப்பட்டு அதிலிருந்து மீள வேண்டும் என்ற உணர்வுகள் அதுக்குள் தோன்றுகின்றது. அடைப்பட்ட உணர்வுகள் மாறுபட்ட உணர்வுகளை சுவாசித்து சுவாசித்து அதனுடைய சந்தர்ப்பம் அது பட்டாம்பூச்சியாக, அதன் தட்டாம்பூச்சியாக நீளமா வாழ் உள்ளதாக அது உருவெறுகின்றது. இதற்குள் குறுகி வெளிவந்த பின் அவை நெல்லில் பூ இருந்தால் அதிலே விழுந்தால் போரும். அதில் இருக்கக்கூடிய தேனை உணவாக எடுக்க செல்லுகின்றது. இதிலே வரும் கருவினை அதிலே விட்டு விடுகின்றது. அதோட வேலை வேற பூச்செடிகள் இருந்தால் அதிலே கொண்டு தனது விந்தினை விட்டு விடுகின்றது. அதிலே கருவிட்டு அந்த பூவை போலவே பட்டாம்பூச்சிகள் பறக்கின்றது. ஆக அதற்குள் உருவாகும் உணர்வின் தன்மை ஒரு புழு அதன் உருமாறப்படும் போது புவில் ஏற்படும் உணர்வு கொப்ப இப்படி ரூபங்கள் மாறி 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 வருகின்றது. இப்படி பலவிதமான வண்ணங்கள் ஏற்படுகின்றது. இப்ப சாதாரணமாக மாம்பூவில் சில வண்டினங்கள் அது உணவாக எடுக்கின்றது. அந்த புவனில் இந்த கருவின் தன்மையை வீழ்ந்த பின் அந்த உணர்வு கொப்ப மாங்கனியை எடுத்தால் அந்த கொட்டைக்குள் இருக்கும் ஒரு வண்டு மேல துவாரமே இருக்காது. நல்ல சுவைமிக்க நிலையில் இருக்கும்போது இந்த மாங்கனியில் உள்ள வெப்பம் அதற்குள் தூக்கி அந்த உணர்வின் தன்மை கொண்டு அது வளர்ச்சி அடைகின்றது. வளர்ச்சி அடைந்த பின் அந்த வண்டு நாம் கொட்டையிலிருந்து தான் நாம் எடுக்கிறோம். மாம்பழத்தில் ஏதாவது ஓட்டை இருக்குதோ? இல்லை. இதெல்லாம் இயற்கையின் நீதிகள். இவ்வாறு வரும் இயற்கை மனிதன் நாம் இதை அறிந்து கொள்கின்றோம். இந்நிலை அடிகிறேத்தான் அகசியன் அணுவின் இயக்கத்தை தனக்குள் உணர்ந்தான், நுகர்ந்தான். அதன் உணர்வின் தன்மை கொண்டு நஞ்சினை தாய் கருவிலே இருக்கும்போது சில நஞ்சு கொண்ட இனங்களிலிருந்து காத்துக்கொள்ள நஞ்சை வென்றிடும் பச்சலையை அரைத்து தன் உடலிலே முலாமாக பூசிக்கொண்டனர். இவர் உடலிலிருந்து வரக்கூடிய மனத்தை மற்றது நுகர்ந்தறிந்து வரப்போ இறைக்காக வரும்போது இந்த மனம் அந்த விஷத்தை ஒடுக்கும் தன்மை வரும்போது அது செயலாக்கங்கள் குறைகின்றது. தன் கண்ணும் இருண்டுவிடும். இத்திசை பக்கம் வருவதில்லை, மேலும் முன்னேறுவதில்லை, நகர்ந்து சென்று விடுகின்றோம். இப்படி இவர்கள் பூசிய உணர்வுகள் தாய் கருவிலே அது உருவரும் போது அதை நஞ்சி வென்றிடும் உணர்வாக வருகின்றது. அவன் பிறந்த பின் அவன் அருகிலே எந்த நஞ்சு கொண்ட பாம்பிடமோ மிருகமோ யானையோ அதெல்லாம் விஷத்தின் அடிப்படை ஆதாரத்தில் வலுவின் தன்மை பெற்றது. இந்த குழந்தையின் பக்கம் வருவதில்லை, ஆனால் குழந்தை ஒன்றும் செய்வதில்லை. இதிலிருந்து வெளிப்படும் மனத்தை அவர் நுகரப்படும் போது அவர் உடலுக்குள் அஞ்சு உணர்வு ஊட்டுகின்றது என்ற புலி கொடூர உணர்வுகளை செயல்படுத்துகின்றது. புலி என்ற உணர்வும் அதன் கண் கொண்டு நம்மை உற்று பார்க்கும் போது அந்த உணர்வை நுகர்ந்தால் நம் உடலுக்குள் சென்றால் அந்த விஷத்தை உணர்வு கொண்டு நம் உடல்கள் நடுங்குகின்றது, பதறுகின்றது, நமக்கு கைகாலே வெளிவருவதில்லை. அதிகமாக ஓடக்கூட நம்மளுக்கு செயல் இழந்து விடுகின்றது. அந்த நடுக்கம் தான் அதிகரிக்கின்றது. இதே போல் அந்த விஷத்தின் தன்மை கொண்டாலும் இந்த குழந்தையின் உடலிருந்து வெளிப்படும் உணர்வை சூரியன் காந்த புல நிறைவு கவர்ந்து கொண்ட பின் அந்த மிருகங்கள் மலம் பலவற்றும் நுகர்ந்த பின் அதனுடைய செயலாக்கங்கள் குறைகின்றது. இவன் அருகிலே வருவதில்லை. ஆனால் இவன் தாய் கருவிலே பெற்ற உணர்வுகள் மற்ற விஷ ஜந்துக்களை தன்னில் அருகில் வரவிடாதபடி பாதுகாத்துக் கொண்டார். அவன் சந்தர்ப்பம் பூர்வ புண்ணியமாக தாய் கருவிலே விளையும் போது தாய் வித்தைகளை கற்றுக்கொண்டதா? இல்லை. இவன் கருவிலே வித்தைகளை கற்றுக்கொண்டானா? இல்லை. நுகர்ந்த உணர்வுகள் அச்செயலாக அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த செய்கின்றது அவன் உயிர். அவன் உயிர் தனக்குள் நாம் இவர்கள் எடுத்துக்கொண்டாலும் தாய் இரத்தத்தில் இருந்து வருவதே தான் நுகரப்படும் போது ஓம் நமச்சிவாய, ஓமுக்குள் ஓமா நின்று, ஓமுக்குள் ஓமா நின்று, ஓமுக்குள் ஓமா நின்று அதனுடைய உணர்வுகள் வளர்ச்சி அடைகின்றது. இது அகஸ்தியனுடைய நாளேடுகளில் இது பண்டைய காலங்கள் எழுதிய நிலைகள் உண்டு. பின் வந்தோர் அவன் பதிந்த நிலையில் கொண்டு அவன் வழியிலே சென்றவர்கள் அந்த காலத்தால் இந்த உணர்வு இருந்தால் அதை மாற்றியமைத்து எத்தனையோ வகையில் அது அடியோட நாம் அறிய முடியாத நிலைகள் ஆகிவிட்டது. இந்த 4000-5000 ஆண்டுகளுக்குள் அகஸ்தியன் உணர்வை நுகர்ந்தவர்கள் அதன் வழி சில இதை அளிச்சு